புதிதா வந்தவர்கள் கவனித்துக் கொள்ள கொண்டு வர வேண்டியது முக்கியமா இருப்பதனால் இப்ப நாம் நமது சாஸ்திர விதிப்படி ஓம் என்றால் பிரணவம் என்று மட்டுமே நாம் அறிந்துள்ளோம். அந்த ஓம் என்ற பொருளின் தத்துவத்தை அறிந்து கொள்வது முக்கியம். ஓ என்றால் இயக்கம், இம் என்றால் பிரம்மம் சிருஷ்டி. ஓம் என்பது பிரம்மம். ஆக ஒரு பொருள் சிருஷ்டி ஆனால் அது இயக்க சக்தியாக உருவருகின்றது. இதனை அறிவதற்கு ஓம் என்ற பிரணவத்தை பிரணவ மந்திரமாகவும் அது முக்கிய ஜீவன் உள்ளதாகவும் தான் பொருள்பட பேசுகின்றனர். அந்த ஓ என்று ஜீவன் பெறுவது யாது? நமது உயிர். நம் உடலுக்குள் இருந்து இயங்கிக் கொண்டு நாம் எண்ணீடு ஜீவனாக்க அதை இயக்கிக் கொண்டு உள்ளது. ஆகவே நம் உயிரை ஓ என்று இயங்கும் இயக்க சக்தி என்றும் அதை ஈசன் என்றும், இம் நாம் எதை எண்ணுகின்றோமோ அதுவே நம் உடலாக பிரம்மமாக சிருஷ்டிக்கின்றது என்று பொருள். இதனை அறிய செய்யதான் ஆலயங்களில் காரியமாக சலப்புராணம் என்று கீட்டப்பட்டு அது மனிதனாக இருக்கும் நாம் சிலைகளை வடித்து வைத்து அதை நாம் சக்தி ஏற்க உருவாக்க பலருடைய எண்ணங்களை கவர யாக வேள்விகளை நடத்தி மந்திரங்களை ஓதி நாம் அங்கே சிலையை வைத்து எடுத்த சலப்புராணத்தின் நிலையோ அதனின் நிலைகள் நமக்குள் பதிவு செய்து அங்கே சிலையாக உருவாக்கின்றான் மனிதன். அங்கே எடுக்கும் யாக வேள்விகளில் பொருள்களை அந்த தீயில் யாகத்தீயில் அறிவிட்டு பல பொருள்களை அதனுடன் இணைக்க செய்து இன்று அந்த சொல்லும் மந்திரங்கள் அனைத்தும் முழுமையான பின் அதனின்று எடுக்கப்பட்ட கலச நீரை சிலைமையில் ஊற்றி மற்ற பொருள்கள் இட்டு அதற்கு சக்தி ஊட்டுவதாக சொல்லுகின்றன. இதனுடைய உள்பொருள் சல புராணங்களாக இருக்கப்படும் போது நம் உயிரான நெருப்பில் அவர்கள் எண்ணும் எண்ணத்தின் உணர்வு ஓ என்று ஜீவனாகி அந்த உணவின் சக்கு நமக்குள் பதிவாகின்றது. ஏனென்றால் சல புராணப்படி இந்த தெய்வம் நல்லது செய்யும் என்ற இந்த உணர்வினை சொல்லும் போது அதனை ஏற்க உணர்வுடன் நாம் இருக்கும் போது அவர்கள் இடும் மந்திரத்தின் உணர்வுகள் இங்கே பதியப்படுகின்றன. பதிந்த உணர்வுகள் நமக்கு ஊர் வினையாக வித்தாக உருவாகின்றது. அவ்வாறு உருவான நிலைகள் கொண்டு அந்த சிலையை நாம் நேரில் ஊற்றி அந்த தெய்வம் செய்யும் என்ற நம்பிக்கையில்லாமல் நாம் அங்கே செல்லுகின்றோம். ஆனால் அங்கே ஓம் என்று பிரணவத்தை போட்டு இருப்பார்கள். அந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் என்று நான் எண்ணினால் அது நம் உயிருக்குள் இணைந்து அக்குணம் ஓ என்று பிரணவம் ஆகின்றது. அந்த தெய்வம் நல்லது செய்வது என்று எண்ணும்போது நமக்குள் அந்த நல்ல சக்தியை அது இயக்குகின்றது என்றுதான் ஞானிகள் காட்டிய அருள்வழி. சூட்சம நிலையில் இயங்கும் உணவின் தன்மையை சிலையாக வடித்து காவியமாக படைத்து அதனின் நினைவை எண்ணமாக பதிய செய்து நினைவோண்டு மீண்டும் நாம் எண்ணும் போது அக்குணத்தை நாம் சுவாசித்து நம் உயிரான நிலைகள் அந்த குணத்தின் உணர்வை ஜீவனாக்கி அதான் நிசா உயிர். அந்த உணவின் சக்தியை சிவமாக்கி சிவத்துக்குள் நாம் எண்ணி குணத்தின் சக்தி நம் உடலுக்குள் அந்த குணமாக இயங்கும். இந்த நிலைகள் செய்தது மகரிஷிகள். ஆனால் காலத்தால் இன்று யாகங்கள் நடித்து இந்த கோயிலிலே எவ்வளவு சக்தி இருக்கிறது என்று ஆசையை ஊட்டி பல பொருள்களை இட்டு இந்த உணர்வின் தன்மை நம் உடலிலே பதிவு செய்து அபிஷேகம் ஆராதனை என்ற நிலைகளில் செய்துவிட்டால் அந்த தெய்வம் செய்யும் என்ற உணர்வை காலத்தால் அங்கு உருவாக்கப்பட்ட யாக வேள்விகளை கண்டுணர்ந்து கேட்டுணர்ந்த உணர்வுகள் நமக்குள் இது பதிவாகி விடுகின்றது. அந்த பதிவான உணர்வுகள் நாம் அதே ஏக்க உணர்வுடன் செல்ல 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 அந்த உணர்வுகள் நமக்குள் ஏக்க உணர்வாகி எந்த சிலையை வைத்து அதனை படமாக வடிந்து அதன் மேல் மலர்களை சாற்றி அதற்குள் ஆடைகள் அமைத்து அதற்குள் அபிஷேகம் செய்யும் பொருளினை அது ஊட்டப்படும் போது இதனை நாம் கண்டு அது செய்து அதனால் நாம் மகிழும் நிலை வரப்படும் போது அந்த தெய்வம் செய்யும் என்ற உணர்வினை நமக்குள் வளர்த்தும் இந்த நிலையை அது நமக்குள் சிறுக சிறுகை வளைந்த பின் நாம் இறந்துவிட்டால் எந்த மந்திர வழி யாக வேண்டிய நாம் கேட்டு உணர்ந்தோமோ இந்த உணர்வுகள் நமக்குள் பதிவாகி நாம் எண்ணிய உணர்வு ஓய்ந்து ஜீவனாகி அந்த ஒளியின் தன்மை நமக்குள் பதிவான பின் நாம் இறந்து விட்டால் இதை போல மந்திரங்கள் எவைத்தால் இந்த தெய்வத்தை நீ கைவல்யப்படுத்தலாம் என்று சாஸ்திர விதிகள் உண்டு. ஆக எந்த தெய்வ குலத்தை நமக்குள் எண்ணி அங்கு யாக வேள்விகள் பதிந்து பார்த்து கூர்ந்து கவனித்து அங்கு நடக்கும் ஒளி அலைகளை செவி கொண்டு நாம் செவிப்புலனில் இயக்கப்பட்டு தன் உணர்வால் உற்று நோக்கி அந்த உணர்வின் சக்தியை நாம் கவரும் பட்சத்தில் ஊவினையாக பதிவாகி இதனின் செயல் கொண்டு நமக்குள் எந்தெந்த ஒளி அலைகளை பரப்பினரோ எந்தெந்த யாரால் எந்தெந்த மந்திரத்தை ஜெபித்தனரோ அவர்களும் சரி இந்த உடலை ஒட்டி வெடிகின்றார் அந்த உணர்வின் ஒளி அலைகளாக நமக்கு மாறுகின்றது உயிருடன். அந்த உணர்வின் ஒளி கொண்டு அடுத்த மந்திரத்தை ஜெபிப்பார் என்றால் அந்த ஆன்மா ஜெயிப்பர் கையில் அங்கே சிக்குகின்றது. அவர்கள் ஓர் மனித உடலில் எத்தகைய குணங்கள் இருந்ததோ அதுக்கும் ஒளி அலைகளை நாதங்களாக சுருதிகளாக மாற்றி உள்ளார். ஆகவே அந்த சுருதியை எடுத்துக்கொண்டார் ஒருவனை கெடுமதியான உணர்வுகள் நமக்குள் உண்டு அதையும் அதே சுருதிகளை எண்ணி அது கவருமையானால் அந்த உணர்வின் தன்மை மற்றவர்களுடன் ஏவப்படும் போது இவன் உடலில் கெடுதல்களை விளைவித்த உணர்வுகள் ஏவல் பண்ணி இதே உணர்வுகள் அங்கே பதிவாகின்றது. இது ஒரு மனிதன் உடலை விளைவித்து இது தெய்வத்தின் செயல். நான் உன்னை பார் கைகால்களை முடக்கிறேன் என்று தீய வழிகளை செயல்படுத்துவது இதை போல ஒருவர் சிலருக்கு வசியம் என்ற நிலையில் ஆசையால் கவரப்பட்ட உணர்வின் தன்மையில் மந்திர ஒளியால் பதிய செய்யும் போது இந்த உணர்வின் தன்மை கொண்டு சிறிது காலம் அங்கு ஆசையின் நிலைகள் வளர்த்து சிறிது காரியங்கள் ஆனாலும் அவர் உடலுடைய தீமைகளையே வருகின்றது. பின் இதை போல ஏற்பட்ட வினைவின் தன்மை கொண்டு இவர்கள் இறப்பார் என்றால் அதே உணர்வின் மந்திர ஒளியால் மற்றவர்களுக்கு இரையாகின்றன. ஆக மனிதனின் உணர்வில் விளைய வைத்த உணர்வுகள் மீண்டும் ஒரு மனிதனுக்கு பயன்படுகின்றது. ஆனால் அந்த மனிதனாக இருந்த உணர்வின் சத்து எந்தெந்த தீய வழிகளை சேர்த்ததோ இதை பிரிக்கப்பட்டு அந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உயிரான்மா மனிதனாக பிறக்காது. அந்த உணர்வின் தன்மை வேதனை கொண்டு உணர்வின் தன்மை இதற்குள் வளர்த்து அந்த எத்தகைய வேதனை என்ற விஷயம் அந்த உணர்வின் தன்மை பதிவானதோ அதற்கு தக்க நிலைகளில் இந்த உயிர் அந்த உணர்வின் விஷத்தன்மை எதுவோ இதை போல ஒவ்வொரு உடலு கொண்ட பரிணாம வளர்ச்சியில் வளர்ந்த மிருக உணர்வுகளுக்கு இந்த நஞ்சின் தன்மையை மிருகத்திற்கு வலம் தருகின்றது. மற்ற உயிரினங்களுக்கும் அந்த வலு பெறுகின்றது. அதை ஒத்த விஷத்தின் தன்மை உணர்வுடன் கலந்து நம் மனித உடலினை அதிகரித்துவிட்டால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த உயிரான்மா வெளி சென்ற பின் அந்த உயிரான்மா அடுத்து இந்த உயிர் எந்தெந்த நஞ்சின் கொண்ட நிறைகள் கொண்ட நஞ்சவியை பாதுகாப்பா வைத்து ஆடோ மாடோ ஆடோ மாடோ மாடோ யானையோ பாம்போ தீவளோ இதை போல நிலைகள் அந்த நஞ்சின் உணர்வுக்குள் இதனில் கலந்த நிறைகள் கொண்டு அதனின் வீப்புக்குள் இணைந்து இந்த உணர்வின் சத்தை அதனின் உடலாக மாற்றிவிடும். இது இயற்கையின் நிகழ்ச்சிகள். ஆகவே இதை போல நாம் எண்ணும் நிறைகள் கொண்டு நாம் உருவாக்கிய இதே தெய்வத்தை நாம் ஆசை கொண்டு எண்ணும் போது அந்த ஆசையின் உணர்வுகள் நமக்குள் வளைந்து விடுகின்றது. இதன் அடிப்படையில் இந்த மனித வாழ்க்கைக்கு மனிதன் உணர்வின் சத்தை வளர்த்து மனித உணர்வுக்குள் இது நஞ்சின் தன்மையை வளர்த்து மனித இனமே பிறக்காது பல கோடி ஆண்டுகள் வேதனை அனுபவிக்கும் உணர்வாக மாற்றி மனிதன் பெற்றப்பின் மற்ற இடிநிலை சரீரத்தை நாம் பெறும்போது துன்பங்களை அனுபவித்தே தீர வேண்டும். இதுதான் அன்று சாஸ்திர விதிப்படி நரகலோகம் என்று காட்டியது. இன்று மனிதனின் வாழ்க்கையில் பிறரை வேதனைப்படுவதை நாம் கண்டுணர்ந்து அதை நாம் ரசித்தோம் என்றால் அந்த உணர்வின் தன்மை நம் உயிர் ஓ என்று ஜீவனாக்கி இந்த உணர்வின் சத்தை நமக்குள் உடலாக்கி விடுகின்றது. ஆகவே அவர் கடும் வேதனையை நாம் கண்டுணர்ந்து ரசிக்கும் போது அந்த உணர்வின் சத்து நம் உடலுக்குள் சென்று நல்ல உணர்வை வீழ்த்தி நம் உடலுக்குள் கேன்சர் ஆஸ்மா இரத்தகாசம் இதை போன்ற நமக்குள் மேலும் வேதனைகள் உருவாக்கி இந்த சரீரத்திலேயே நரகலோகத்தை காட்டுகின்றார். ஆகவே இதை போல நாம் ரசிக்கும் உணர்வுகள் நல்ல உணர்வை வீழ்த்தி நல்ல உணர்வால் விளைவித்த உடலின் தன்மைக்குள் இது புகுந்து இதனை கண்டு இதை போல பல பல வியாதிகளின் தன்மையை நமக்குள் இம்சிக்கும் நிலையை இது அடைகின்றது. ஆக இதை போல அடைந்த பின் இந்த உடலை குறுக்கும் நிறைகள் கொண்டு ஆக நாம் இதற்குள் விளைந்த உயிரான்மா வெளியே சென்ற பின் இதை போன்ற ஒத்த நஞ்சின் தன்மையை ஏற்றுக்கொள்ளும் நிலையும் நஞ்சின் உணர்வால் தனக்கு வலுப்பெறும் சக்தி கொண்ட அதனின் ஈர்ப்பின் நிலைகளுக்கு நம் உயிரான்மா சென்று உயிர் அந்த உணர்வின் தன்மையை அந்த உடலுக்குள் புகுத்து இந்த உணர்வின் தன்மை அந்த உடலாக இந்த உயிர் உருவாக்குகின்றது. இதை போலதான் பரிணாம வளர்ச்சி காலையில் சொன்னது போல ஆமை தன்னை காட்டிலும் கடினம் கொண்ட ஒரு நரியை கண்டு கண்ணுற்று பார்த்து கூர்மையாக பார்த்து அதனின் உடலை உணர்வாக அது படம் எடுத்து அதன் வெளியே அதன் உடலிருந்து வெளிப்படும் உணர்வு, இதை கொன்றுடு அல்லது இதை புசித்திடும் உணர்வு என்று எண்ணத்தால் இயங்கிய அந்த நரியின் உணர்வின் நிலைகள். இந்த ஆமை சுவாசிக்கும் போது அதை நுகந்தடைந்த பின் அதனிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள தன் தலையை சரசை உள் எழுத்துக் கொண்டு தனக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஓடின் தன்னைக்குள் மறைந்து கொள்ளுகின்றது. மீண்டும் இது கண்ணை உற்று தான் நகர்ந்து செல்ல அல்லது தான் வேறியிடம் செல்ல தனது உணவு தேடி செல்ல உற்று நோக்கும் போது அந்த நரியும் மீண்டும் நினைவலைய வரையுங்கள். நரியின் உடலிலிருந்து விடப்பட்ட உணவு அது அதனுடைய உடல்களில் இணைக்கப்பட்டு அதன் வழிகளிலேயே ஆமையின் உடலுக்குள் நரியின் உடல் உணர்வுகள் அதிகரித்து ஆமையின் உணர்வின் சத்து தணிந்து விடுகின்றது. இப்ப சத்தென்று இருக்கும் பொருளில் காரத்தை இட்டால் காரத்தின் உணர்வுகள் எவ்வாறு செயல்படுகின்றதோ இதை போன்றுதான் ஆமையின் உணர்வுக்குள் ஆக ஒன்றை இம்சித்து உணவாக உட்கொள்ளும் நரியின் உணர்வுகள், இதை கொண்டு புசிக்கும் உணர்வின் வெளிப்படுத்தும் உணர்வை ஆமை நுகர்ந்த உணர்வுகள், இதற்குள் நல்ல சாந்தமான உணர்வுக்குள் இணைந்து இதற்குள் இந்த உடலுக்குள் சென்ற பின் அந்த நல்ல உணர்வை இம்சித்து நோயாக மாறி அந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற பின் நரியின் நினைவுகொண்டு வெளிவந்த அந்த நிலையில், ஆனால் ஆமையில் இயக்கிய அந்த உயிர் இந்த நரியின் உணர்வின் தன்மை கொண்டு தன்னுடன் இணைத்து வெளிவந்த பின் நரியின் ஈர்ப்புக்குள் சிக்கி இந்த ஆமையின் உயிரார்மா நரியாக பறக்க செய்கின்றது உயிர். ஆக இந்த ஆமையின் உடலை சேர்த்துக்கொண்ட இந்த உணர்வு ஆன்மாதான். ஆக இன்னொரு உடலுக்குள் எதனின் ஆன்மா இதை பறிக்கிறதோ அதன் மனத்தின் தலை கொண்டு அந்த உடலின் ஈர்ப்புக்குள் சென்று இந்த உயிர் அந்த உணர்வின் சத்தை கொண்டு இதை உடலை உருவாக்குகின்றது. இவ்வாறுதான் இதற்கு பேர் கூர்மை அவதாரம் என்பது. இதை போல நாம் அடிக்கடி ஒரு நோய்வாய்ப்பட்டவர்களை நாம் சந்தித்து இந்த உணர்வின் சத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த உணர்வின் சத்து நமக்கு கூர்மையாக எண்ணி அவர்படும் வேதனையை நாம் நுகர்ந்து நமக்குள் வேதனையை உருவாகி நோயாக மாறுகின்றது. பறிகொண்ட மனிதன் இறக்க உணர்வு கொண்டு ஓர் நோயுற்றோரை உற்று நோக்கி அவர் வெளிப்படும் வேதனையை கருத்து ஊன்றி அதனின் உணர்வை நாம் நுகருமே என்றால் அவர் உடலே விளைவித்த அந்த வேதனை உணர்வின் எண்ணங்கள் நாம் நுகர்ந்தறியப்படும் போது நம் உயிர் ஓ என்று ஜீவனாக்கி அந்த உணர்வின் சத்தை நமக்குள் வித்தாக ஓன்றி அது மீண்டும் அவர்களை நினைவுகொள்ளும் போது அந்த உணர்வின் சத்தை நமக்குள் கவர்ந்து விடுகின்றது. ஒரு மிளகா வித்தை நாம் ஊன்றுமை என்றால் அந்த ஊன்றிய வித்தின் தன்மை மறைந்து அதனை சரியாக மறைகின்றது, காரங்கள் மறைந்து விடுகின்றது. காரத்தின் உணர்ச்சி கவரும் சரியாக மலர்ந்து அது சிறுகச் சிறுகை சேர்த்து அந்த மிளகாயாக மாறும் போது காரத்தின் தன்மை அடைகின்றது. இதை போலதான் பிறருக்கு நாம் கேட்டுணர்ந்த இரக்க உணர்வுண்டு பிறருக்கு நாம் உதவி செய்திருப்பினும் அவர்கள் உணர்வை கேட்டதென்று கூர்ந்து பார்த்து உணர்ந்து அந்த உணர்வின் தன்மை உயிரால் இயக்கப்பட்டு அறிந்திடும் ஆற்றல் பெற்றாலும் அந்த உணர்வின் ஆற்றல் நம் உடலுக்கு வித்தாக பதிந்து இதேபோல அடிக்கடி என்ன செய்து அவர் இரக்க உணர்வுண்டு துன்பப்பட்டார் என்று மற்றவருடன் பேசும் போதும் அந்த உணர்வை நாம் நுகர முடிகின்றது. இவ்வாறு சிறுகச் சிறுகை விளைந்து நம் உடலுக்குள் பல அது எப்படி ஒரு மிளகாய் விட்டு அதனுடைய பருவம் வரும்போது தன் மிளகாயை அது தன்னுடைய இனத்தை வித்தாக மாற்றுகின்றதோ இதை போல பிறர் உடலே விளைவித்த உணர்வுகள் நமக்குள் சிறுகச் சிறுகை விளைந்து அது தன்னுடைய வித்தாக விளையச் செய்யும்போது மனிதனின் செயலாற்றல் இழக்கப்படுகின்றது. வேதனை உருவான நோயாக நாம் மாறுகின்றோம். இதை போலதான் ஒருவருக்கொருவர் கேட்டுணர்ந்த உணவின் தன்மையை நமக்குள் எவ்வாறு அது இயங்குகிறது என்ற நிலையை உணர்த்துவதற்குத்தான் நாம் திரும்பும் பக்கம் ஊரின் எல்லையையும் ஊருக்குள்ளும் மாரியம்மா என்ற நிலைகள் வைத்து இதை உணர்த்துகின்றனர். நாம் இரக்கமும் பரிவும் கொண்டு பக்குவம் கொண்டு பிறருடைய நிலைகளை நாம் உற்று நோக்குமையானால் அவர் உடலில் வளைந்த உணர்வுகள் மாறி நமக்குள் தாயாக அந்த நோயாக நமக்குள் விளைவிக்கின்றது. ஆக இதை போல பிறருடைய துயர்ப்படும் நிலையாக கோபிக்கும் நிலைகள் கொண்டு ஒருவர் என்ன இருந்தால் அதை உற்று நோக்கினால் அந்த கோப உணர்வுகள் நமக்குள் உட்புகுந்து அதே கார உணர்ச்சிகளை தோன்றும் மாறி தாயாக நமக்குள் வந்து விடுகின்றது. ஆகவே இவ்வாறு நாம் தவறு செய்யாமலேயே சந்தர்ப்ப வேதத்தால் உற்று நோக்கும் உணர்வுகள் அங்கே விளைந்த உணர்வுகள் நமக்குள் மாறி இது நமக்குள் எவ்வாறு நம் உயிருக்குள் பட்டவுடனே அது ஓயின்றி ஜீவனாகி ஏனென்றால் உயிர் ஈசனாக இருக்கின்றது இதை இயக்குகின்றது. இந்த உணர்வின் சக்தி இயங்கிய உணர்வு ஜீவன் பெற்று உடலாக இணையப்படும் போது சிவமாகின்றது. சிவத்துக்குள் அந்த காளி என்றது போல மாறி என்ற நிலைகளில் அந்த கோப உணர்வுகள் நமக்குள் சக்தியாக இயக்கப்படும் போது காளியாக மாறுகின்றது. ஆக காளி தனக்கு எதிர்நிலையானவர்களை வீழ்த்தும் நிலைகள் பெற்றது. நாம் கோபத்தின் நிலைகள் கொண்டால் எவரால் நமக்கு கோபம் வந்ததோ அவரை அழிக்கிட வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் வந்து விடுகின்றது. ஆக அவரை அழிக்கிட வேண்டும் என்ற எண்ணங்கள் வரப்படும் போது நாம் யாருமே கோபப்பட்டமோ அவர்கள் துன்பப்படுவதை நாம் ரசித்தே இருப்போம். ஆக அந்த மகிழ்ச்சியின் தன்மை நமக்கு கூடி நம் நல்ல உணர்வுகள் எல்லாம் செயலற்றதாக மாறும். ஆக காளி முன் துளியை போட்டு உள்ளார். காரணம், பிறரை இம்சித்து அவருடைய நிலைகள் ரசித்து உணவாக உட்கொண்டு மற்ற ஜீவனை அடித்துக் கொள்ளுகின்றது. ஆகவே நாம் இன்னும் நிலைகள் நமக்குமோ எதை எண்ணுகின்றோமோ அதுவே நமக்குள் வாகனமாக வந்து அந்த உணர்வை சுவாசித்து ஓ என்று ஜீவனாகி அதனின் செயலாக இந்த வாழ்க்கையில் பிறரை இம்சித்து அதனுடைய நிலைகள் ரசித்தும் அது எவ்வாறு உணவாக உட்கொள்ளுகின்றதோ இதை போல நாம் எண்ணும் உணர்வுகள் நமக்குள் அதை உற்று நோக்கும் போது மாறியாகி அந்த காளியின் அந்த கோபத்தின் உணர்வுகள் நமக்குள் ஆகி காளியாக மாறுகின்றது. அந்த காளியின் நிலை நமக்குள் வரும்போது நாம் எதை கொண்டு ரசித்தோமோ அந்த ரசித்த உணர்வுகள் நமக்குள் நல்ல குணத்தை வீழ்த்தி இரத்த பொதிப்பாக மாறுகின்றது. இதை போல நாம் எண்ணிய நிலைகள் அது மாறியிருக்க எதை எதை தன் இரத்தத்தின் ரசத்தை குடித்ததோ இதை போல் அந்த நஞ்சு கொண்ட அந்த வேதனை இது ரசித்த உணர்வுகள் மனிதன் கொண்டுறக்கும் போது இதனை நிலையில் கொண்டு புலியோ தன் மற்றவருடைய நிலைகளை அது வேதனைப்பட செய்து அது உணவாக உட்கொள்கின்றது. இதை போலதான் பாம்பினம் அல்லீத வேதனை கொண்ட நிலைகள் கொண்டு தனக்குள் நஞ்சினை பாய்ச்சி அதனை உணவாக எடுத்து அதனை ரசிக்கின்றது. இதை போல மற்ற உயிரினங்களை கொண்டு புசிக்கும் உணர்வு அதனை வளர்த்து தக்கவாறு தனவின் உணர்வின் தன்மையை அது கண்டு உணர்ந்து அதனை உணர்வின் செயலாக மற்றொன்றை கொண்டு புசிக்கும் போது அது மகிழ்ச்சி அடைகின்றது. இதை போல அதனின் மகிழ்ச்சி பெற்றாலும் அதனின் உணர்வின் தன்மையை எதை கொன்றதோ அந்த கொண்ட அந்த உயிரானமா அதனின் உடலுக்குள் வந்து அதனின் உடலாக வலுப்பெறுகின்றது. ஆனால் இது ரசித்து சாப்பிட்ட உணர்வின் தன்மை பரிணாம வளர்ச்சியில் மாறுபடுகின்றது. இவ்வாறுதான் நாம் ஒவ்வொன்றையும் இம்சித்து பல உணவாக எடுத்து அதிலிருந்து இம்சித்து ஒன்றை கொண்டாலும் தன்னை காட்டிலும் மற்றொன்று நிலையத்தில் நாம் சிக்கி அந்த இம்சையின் நிலைகள் கொண்டு தன்னை பாதுகாக்கிற உணர்வின் நிலையாக நம் உயிரானால் சென்று எதை நம்மை கொன்று குசிக்க எண்ணியதோ அதனை நினைவாற்றலே அந்த உடலிருந்து சென்ற உயிரானமா அந்த மற்ற தான் கொன்ற உடலுக்குள் புகுந்து அதனின் உறவின் உணர்வின் தன்மை கொண்டு உடலாக மாறுகின்றது. இவ்வாறு நாம் மாறி மாறி இன்று நான் தான் மாறி தாயி என்பது அது தனக்குள் இன்று ஒரு வேப்ப மரமோ அல்லது ஒரு கடலை செடியின் வித்தோ அதை நாம் எங்கே எடுத்துக்கொண்டு ஊன்றினாலும் எந்த தாய் செடி இந்த வித்தாக உருவாக்கியதோ கடலை செடி தனக்குள் வளரப்படும் போது அந்த மனத்தினை வெளிப்படுத்ததே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அந்த உணவின் சத்தின் அலையாக நம் பூமியிலே படர்கின்றது. இதை போல வேப்ப மரத்தின் கசப்பான சத்து அது வளைந்து வரப்படும் போது அதனின் உணர்வலைகள் வெளிப்படுகின்றது. அது காற்றிலிருந்து கவர்ந்த உணர்வுகள் மரமாக வளைந்து அதனின் எனக்கின் வித்தாக உருவருகின்றது. அதிலிருந்து வந்த வித்தினை நாம் எந்த இடத்தில் நாம் பதி செய்தாலும் இன்று நாம் ரேடியோவை எப்படி எங்கே ஒளிபரப்பு செய்வதை அந்த ஸ்டேஷனை வைத்த பின் அந்த உணர்வின் ஆற்றலை அந்த ஒளி அலைகளை நாம் காய்த்து உணர்கின்றோமோ இதை போல டிவியில் வெளிப்பரப்பும் நிலைகளை எங்கிருந்து ஒளிபரப்பு செய்கின்றனரோ அதை வரை வரிசையில் நாம் வைக்கும் போது அந்த உணர்வின் ஆற்றலை கவர்ந்து இங்கே ரசிக்க முடிகின்றது. இதை போலதான் இயற்கையில் விளைந்த உணர்வுகள் எந்த தாவர இனசத்தின் தன்மை கொண்டு ஒரு உருவான வித்தாக இருக்கின்றதோ அந்த வித்தின் சத்து நாம் எங்கே ஊன்றினாலும் புவியின் துணை கொண்டு நீரின் துணை கொண்டு புவியின் வெப்பத்தின் தன்மை கொண்டு புவிக்குள் இருக்கும் ஈர்ப்பின் துணை கொண்டு இந்த உணர்வுக்குள் இதை இணைந்து தாம் தாய் மரம் தாய் செடி வெளியிட்ட உணவினை காற்றிலே படர்ந்திருப்பதை அதை கவர்ந்து உணவாக எடுத்து தன் இனமான நிலைகள் அது உருவாகின்றது. இதே போலதான் ஒரு மனிதனுக்குள் தீமை விளைவிக்கும் உணர்வு கொண்டு சொல்லாக வெளிப்பட்டால் கேட்டுணர்ந்த நிலைகள் நாம் கூர்மையாக எண்ணுவோம் என்றால் நம்மை கெட்டுவிட வேண்டும் என்ற எண்ணம் அங்கே விளைந்த உணர்வுகள் கொண்டு நாம் உற்று நோக்கும் போது அந்த உணர்வின் சத்தான நிலைகள் நமக்குள் வித்தாக விளைந்து விடுகின்றது. எவரோரும் நம்மை கெட்டு விட வேண்டும் என்று சொன்னாரோ அவர் உடலிருந்து விளைந்த உணர்வுகள் இங்கே படர்கின்றது. எவன் மேல் குறிவைத்து அவன் கெட வேண்டும் கெட்டு விட வேண்டும் என்ற உணர்வு கொண்டு அங்கு பதிந்த நிலைகள் அங்கே அதனின் உணர்வு கலக்கப்பட்ட உணர்வின் சத்தை அங்கே தாயின் விளைவாக வெளிப்படுவதை ஆனால் அவர் சொன்ன உணர்வின் சத்தை நமக்குள் அது கூர்ந்து கவனித்து அதை நமக்குள் பதிவாக்கி விட்டால் என்னை இப்படி சொன்னானே அவன் விடுவதா இப்படி சொன்னானே இப்படி விடுவதா என்று இந்த நினைவு கொண்டு வரும் அவர்கள் கெட்டு விட வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் அதை ஏற்று அவர் சொன்ன நிலைகள் தெரியும் கோபமும் வேதனையும் இந்த உணர்வுகள் கலந்து நமக்குள் நோயாகி அவர்கள் நினைத்த போலவே நமக்குள் உடலும் மாறுகின்றது. நம்முடைய எண்ணமும் அதுவே மாறுகின்றது. ஆக கெட்டு விட வேண்டும் என்று இப்படி சொன்னார் என்ற பழிவைக்கும் உணர்வும் அந்த உணர்வுக்கும் நமக்குள் விளையப்பும்போது இந்த உணர்வின் சத்து நமக்குள் அதிகரித்து அதிகரித்து அதனின் உணர்வின் துணையாக எவர் நம்மை கெட்டுவிட வேண்டும் என்று எண்ணாரோ அந்த உணர்வின் சக்தியை நமக்குள் வளர்த்துக் கொள்ளுங்கள். அந்த உணர்வின் மனமாக நமக்குள் வரும்போது வியாபாரத்தில் அமர்ந்தாலும் சரி, வெறுப்புணர்வுகளும் ஆக பகமை உணர்வுகளும் குரோத உணர்வுகளும் இதை போல நமக்குள் அதிகரித்துவிடும். இதை போல வரப்படும்போது விமுக்கன்று நாம் நமது வியாபாரத்தை கவனிப்பதற்கு பதில் கவனித்து கூர்மையாக எண்ணினாலும் நமக்குள் பகமை உணர்வுகள் அதிகரித்து பிறகு நம்மை உற்று நோக்குவார் என்றால் நாம் சொல்லும் பொருளின் நிலையை சொல்லும் போது கேட்டுணர்வு ஒரு நிலைகள் இதே போல வெறுக்கும் தன்மை வந்து நம்ம வியாபாரம் மந்தமாகும். ஆக வியாபாரம் மந்தமாகிவிட்டால் எனக்கு எப்படியோ வருகின்றது, எவரோ செய்தனை செய்துவிட்டார் என்று இந்த நோக்கமே வருகின்றது. ஆகவே எவர் மேல் பகமை கொண்டோமோ அவரின் எண்ணம் மீண்டும் என்று அந்த உணர்வின் மனமாக நமக்குள் வரும்போது ஜோதிடம் கேட்போருடைய நிலைகளும் ஆறுடன் பார்ப்போருடைய இடத்தில் சென்றவுடனே உனக்கு பகமை உருமாறு கொண்டவன் உண்டு, அவனே உனக்கு தீங்கை செய்துவிட்டான், அவனே உனக்கு தீய வினைகளை செய்து உனக்கு செய்திருக்கான் என்று நம் உணர்வின் மனத்தில் நுகர்ந்து அவன் சொல்லுவான். அதன் நிலை கொண்டு நம் எண்ணத்தை எதுவோ அவன் அறிந்து சொன்னது நான் நினைத்தேன் சரியாக இருக்கிறது என்று மீண்டும் தீய வினைகள் செய்துவோனே நாம் சிந்திக்கும் போது அவன் எண்ணத்தையே நமக்குள் சேர்த்து நமக்குள் அவன் எண்ணத்தை நிறைவேற்றி நம்முடைய குடும்பமும் அது நசிந்து நம்மை எரியாத நோய்கள் உருவாகி விடுகின்றது. இதற்கு பெரும் மாரியம்மா. எதன் எதன் நிலைகள் கொண்டுவரமோ அது உணர்வின் சற்று நமக்குள் மாறி அதனின் தீய விளைவாக உருவாக்குகின்றது. இதனை நீ எதை நீ எவ்வாறு செய்ய வேண்டும் என்று உணர்த்துவதற்குத்தான் நாம் தெருக்களில் எங்கே கோண எக்கோணத்தில் பார்த்தாலும் மாரியம்மனை பார்க்க முடிகின்றது. மாரியம்மன் ஆலயத்திலேயோ சலவிரைச்சம் வேம்பு இருக்கும். அது வாழ்க்கையில் பிறர் செய்யும் செயலியை நாம் பார்க்கப்படும் போது என் உணர்வுக்கு கசந்த உணர்வாக வரும். ஆகவே கசத்தின் தன்மை வெறுக்கும் உணர்வாக நமக்குள் வரும்போது நன்மையை நாம் பெற முடியாது. அந்த பிறர் வெறுப்படையும் அந்த கசப்பின் உணர்வு நமக்குள் வழிந்து நமது வாழ்க்கையை கசந்திடும் நிலையும் நம் செயலும் கசந்திடும் நிலையும் நம் சொல்லை கேட்போர் நம்மை கசந்திடும் நிலையாகவும் வந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மீள வேண்டும் என்ற நிலை மாரியம்மன் கோயிலில் ஓ என்று போட்டிருக்கும். நாம் அதை எவ்வாறு போட்டிருக்கின்றார்? நாம் பிறர் பேசும் உணர்வின் தன்மை இத்தகைய கசப்பின் உணர்வை நாம் எடுத்துக்கொண்டால் அந்த உணர்வின் சக்தி நமக்குள் மாறி கசப்பின் செயலாகவே அது விளைகின்றது என்ற நிலை. ஆனால் அதே சமயத்தில் மாரியம்மன் கோயிலில் அக்னி சக்தி இறங்குவதும் என்றும் போட்டிருப்பார். அங்கே விழா சாட்டப்படும் போது மூன்று கவட்டையில் அதை பானை வைத்து பூஜிப்பார். ஆக வெப்பம் காந்தம் விஷம் இந்த மூன்றால் எடுக்கப்பட்ட உணர்வின் இயக்கத்தை அதனுடன் எதை இணைக்கின்றோமோ அதனின் செயலாக தீமைகள் அகற்றும் நிலை வருகின்றது. ஆக இந்த மூன்று நிலைகள் வரப்படும் போது வெப்பம் உருவாகும் சக்தி, காந்தம் இணைக்கும் சக்தி, விஷமோ இயக்கும் சக்தி. ஒரு இயற்கையின் உணர்வின் தன்மை விண்வெளியிலிருந்து வரக்கூடிய உணர்வின் ஆற்றல் நம் புவிக்குள் வருகின்றது. ஒரு தீயவருடைய உணர்வுகள் அங்கே வெளிப்படுவதை இந்த மூன்று நிலைகள் கொண்டு தீயம் உணர்வை அது கவர்ந்து கொண்டால் அந்த தீயதை விளைவிக்கும் உணர்வாக அதனுடைய ஞானமாக அது இயக்கும். ஆகவே அவ்வாறு வந்த நிலையை எவர் தீயதை செய்கின்றனரோ அவர் உற்று நோக்கி அவர் வெளிப்படும் உணர்வுகள் சூரியன் காந்த சக்தி கவர்ந்தாலும் நாம் உற்றிய நோக்கி உடலில் இருந்து வெளிப்பட்ட அந்த தீய உணர்வுகள் நமக்குள் பதிந்து அதனின் ஞானமாக அந்த நினைவின் எண்ணங்களை நமக்குள் இயக்குகின்றது. அதுவே நம்மை இயக்குகிறது என்ற நிலையை தெளிந்து தெளிந்து உணர்ந்து நாம் செயல்படும் தன்மையாக நமது வாழ்க்கையில் நாம் தவறு செய்யாமலேயே பெரிதோர் உணர்வுகள் நமக்கும் மாறி நாம் நன்மையின் செயலை நாம் இழக்கச் செய்து ஆத்திரமும் வெறியும் பழுதீக்கும் உணர்வும் வேதனையான உணர்வுகள் நமக்குள் எவ்வாறு வருகின்றது? பிறருடைய வாழ்க்கையில் பிறர் செய்யும் நிலைகளில் பறிவுடன் பிறர் படும் துயரத்தை கேட்டாலும் அது நாம் இறக்க உணர்வுண்டு கேட்டு வந்தாலும் அதே உணர்வுகள் நமக்குள் மாறி அதே விலைகள் ஏற்படும். தீங்கி விளைவிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் அதை உற்று நோக்கும் போது அது நமக்குள் இவ்வாறு மாறி வருகின்றது. இதை போன்ற நிலைகளை இந்த மூன்று கவட்டையில் நெருப்பு வைக்கும் போது அது படைக்கும் சக்தி கொண்டது. ஆகவே இதை போல மண் உலைகள் நஞ்சினை வென்று மெய் உணர்வின் தன்மையை ஒளியாக மாற்றிடும் சக்தி பெற்றவன் மகரிஷி. ஆகவே அந்த குண்டத்தில் நாம் எண்ணத்தை செலுத்த வேண்டும் என்று ஐதீகம் வரியாக இருப்பனும் அருண் ஞானியின் உணர்வை கவரும் நிலையாக நம்மை எரியாது வந்த தீமைகள் அழித்திடும் நிலையாக அந்த மாரியம்மனை உற்று நோக்கும் போது அங்கே விழாக்காலங்களில் அக்னி சக்தி இறங்கி அவருக்கு நிறைவேற்றி காட்டுறும் என்ற ஐதீகம் வரை வைத்ததை நாம் உண்மையை அறியாது மறைக்கப்பட்ட நிலைகள் இது. ஆகவே நாம் அக்னி குண்டம் என்பது மனிதனின் வாழ்க்கையில் மகரிஷிகள் இந்த தீமையை சுட்டு பொசிக்கும் உணவின் தன்மை உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக சப்தரிஷி மண்டலங்களாக இன்று வாழ்ந்து கொண்டு உள்ளார். அந்த வாழ்ந்து கொண்டிருக்கும் அவனின் உடலை வடிவைத்தன
இந்த உணர்வின் நிலைகளை நாம் எவ்வாறு பருக வேண்டும் என்று இந்த தீமைகள் கண்ட நேரத்தில் நினைவின் எண்ணத்தை கண்ணின் உணர்வை உயிருடன் ஒன்றை செய்து அந்த மகிழ்ச்சியின் அணுசக்தி பெற வேண்டும் என்று நாம் சுவாசிக்கும் உணர்வுடன் நினைவினை கூட்டி அவன் விண்ணிலிருந்து வெளிப்படுத்தப்பட்ட உணர்வின் வலு கொண்ட உணர்வுகள் இங்கே நமக்குள் படர்ந்திருப்பதை அதனை நினைகொண்டு நம்மை இயக்கும் ஜீவனாக்கி கொண்டும் எண்ணிய உணர்வை ஜீவனாக்க செய்தும் உணர்வின் இயக்க செய்து உடலாக ஆக்கி கொண்டிருக்கும் உயிரின் இயக்கத்தின் கண்ணு கொண்டு கண்ணின் நினைவலைகளை இணைத்து விண்ணின் ஆற்றலை உற்று நோக்கி அந்த மகிழ்ச்சியின் வரலாற்றில் நாம் பெற வேண்டும் என்று ஏங்கி இந்த உணர்வின் மாறி நமக்குள் உட்புகரை செய்து நமக்குள் தீமை விளைவிக்கும் இதை பற்றற்றதாக அதை நீக்கிடும் ஆற்றல் இதுதான் அக்னி குண்டம். நாம் நினைவின் ஆற்றலை விண்ணில் நோக்கி அவர்கள் சுற்று பொசிக்க உணர்வுடன் நாம் எண்ணத்தை புகுத்தி அந்த உணர்வுடன் நாம் எண்ணத்தை செலுத்துவோமே என்றால் நாம் மனித வாழ்க்கையில் நம்மை அறியாது தீமைகள் என்ற உணர்வுகள் நஞ்சி எதிரியுமே ஊடுருவும். நஞ்சின் ஆற்றல் நல்லதை கொண்டுவிடும். ஆக நஞ்சின் இயக்கமே உயிர் என்றிருந்தாலும் அதனை நஞ்சினை இயக்கும் உணர்வை தனக்குள் எடுத்து உணர்வின் தன்மையாக இயக்க சக்தியாக மாற்றிக்கொண்டுள்ளது. ஆகவே நஞ்சி இல்லாத இயக்கம் எதுவுமே இல்லை. ஆக இன்று நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற இயக்கம் கரண்டின் தன்மையை எவ்வாறு இயக்குகின்றதோ இந்த துடிப்பின் நிலைகள் கொண்டு எதிர்நிலை ஆகும் போதுதான் உயிரின் துடிப்பின் இயக்கமாக ஆகின்றது. இதை போலதான் ஒரு அணுவுக்குள் ஒரு உணர்வின் சத்தை கவர்ந்து கொண்டால் எந்த சத்தின் தன்மை கவர்ந்து கொண்டதோ ஒருவன் அதிர்ந்து வேதனை கொண்ட உணர்வின் சத்தை வெளியிட்டிருந்தால் அந்த உணர்வின் சத்தை கவர்ந்து கொண்ட உணர்வின் அணு ஒருவன் சாந்தம் கொண்டு பேசியிருக்கும் உணர்வை கவர்ந்து கொண்டார் எதனின் நிலையில் கொண்டு எதிர்நிலையாகி இதை ஒன்றிக் கொண்டு ஒற்றாது தன் உணர்வின் இயக்க சக்தியாக நகர்ந்து செல்லும் உணர்வுகள் இங்கே வருகின்றது. அப்போதுதான் இந்த எதிர்மறை கொண்ட உணர்வின் நிலையில் தாவர இனங்களிலும் சரி மனித உணர்வுகளிலும் சரி இணைந்த உணர்வுகள் இது சூரியன் காந்த சக்தி கவர்ந்தாலும் மற்ற உணர்வு நிலைகள் எதிர்நிலையாகும் போது வலுகொண்டதை கண்டப்பின் இந்த உணர்வின் வேட்டியின் தன்மை கொண்டு சார்ந்த உணர்வுகள் கவர்ந்து கொண்ட இந்த அணு உணர்வின் அலைகள் அதன் நகர்ந்து செல்லுகின்றது. இவ்வாறு இயற்கை சக்திக்கு அது உதவுகின்றது. இதை கொண்ட நாம் இதனைதான் இந்த மூன்று உணர்வின் தன்மையை அங்கே மாரியம்மன் கோயில் அமைத்து நாம் நினைவின் நினை உயிருடன் நின்றி அவன் ஜீவன் பெறும் சக்தியாக நினைவினை விண்ணில் நோக்கி ஏகி மகிழ்ச்சியின் அணுசக்தி நான் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நமக்குள் செய்வோம் என்றால் இந்த நெருப்பான அந்த சுட்டு பொசிக்க அருண் ஞானின் உணர்வுகள் நமக்குள் சென்று இந்த கசக்கும் உணர்வை அது படர்ந்து மெய் உணர்வின் தன்மை அறிந்திடும் நிலையில் நம்மை அறியாம ஆட்டி படைக்கும் தீமைகளிலிருந்து நம்மை மீட்டிடும் நிலையாகத்தான் நாம் காணும் இடங்களில் நம்மை அறியாதும் மாறி தீமைகளாய் விளைவிக்கும் அந்த உணர்விலிருந்து மாறுபடவும் இதே போல மெய்ஞான உணர்வு நமக்குள் எடுத்து நாம் ஒவ்வொரு வழியிலையும் நமக்குள் தீமைகள் வராது சுட்டு பொசுக்க வேண்டும். அந்த குண்டத்தில் இறங்க வேண்டும். நினைவின் எண்ணங்களை மகிழ்ச்சியின் உடல் அணுகளுடன் நாம் இறங்கிட நினைவினை செலுத்திட வேண்டும். நாம் நினைவின் ஆற்றல் அதனுடன் இறங்கிட வேண்டும். அதன் உணர்வுகள் நமக்குள் பற்றிட வேண்டும். அந்த பற்றின் உணர்வின் துணை கொண்டு நமக்குள் புகுந்த தீமையை அகற்றிட வேண்டும்.